The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 17, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, Mundrava Dhyayam, Padinela Slogatirkana, Upanyasam Valangyavar, தெய்வத்திரு அ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜஸ்து ஆத்மரதி ஆத்மா திருப்தமான ஆத்மன்னுஷ்ட தாரியம் நவீந்தது நோபா ஜங்க offering sacrifice for the satisfaction of the Supreme Lord, as we are discussing for the last few days.
கடந்த சில நாட்களாக முழுமுதற் கடவுளுடைய திருப்திக்காக யஜ்ஞங்கள் அர்ப்பணிக்கிறதை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம்.
Now, here, Lord Sri Krishna says,
இப்போ இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார்,
For a person who is already situated in the spiritual platform,
ஏற்கனவே ஆன்மீக தளத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு,
and is satisfied with his own self, he hasn't got to do anything.
மேலும் அவர் அவருக்குள்ளேயே திருப்தி அடைந்திருக்கார் அப்படின்னா அவர் எதையும் செய்ய தேவையில்லை.
He has surpassed that stage of offering sacrifice, worship, prayers, everything. One who is situated in self-satisfied state.
யார் ஒருவர் சுயமாகவே திருப்தி அடையக்கூடிய நிலையில நிலை பெற்றிருக்காரோ அவர் யாகங்கள் செய்யறது, வழிபாடு செய்யறது, பிரார்த்தனை செய்யறது, இந்த மாதிரி எல்லா நிலைகளையும் கடந்தவர் ஆயிட்டார்.
Just like Sukadeva Goswami, he was, as the other day, we were narrating the story of Sukadeva Goswami.
Sukadeva Goswami madri, innoru naal nama andha Sukadeva Goswami patriya kadhaiye sonnom.
He was passing on naked, 16 years old boy, young boy, and very nice feature of the body, peaceful, and he was passing naked.
16 வயது இளைஞன், நல்ல உடல் அமைப்புகளை கொண்ட அமைதியான அந்த இளைஞன் நிர்வாணமா நடந்து போயிட்டு இருக்கார்.
And the girls who are taking bath naked on the river,
நதியில நிர்வாணமா நீராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்,
they saw that innocent person, so they did not cover their body.
இவரை ஒரு அப்பாவித்தனமான நபரா பார்த்தார்கள். அவர்கள் அவர்களுடைய உடலை மூடிக்கொள்ளவில்லை.
But when the father was passing, such a learned sage old man Vyasdeva, who is the author of all Vedic literature, is not an ordinary man.
ஆனால் அவருடைய தந்தை வியாசதேவர் கற்றறிந்தவர், வயதானவர். அவருடைய தந்தை இவர் சாதாரண நபர் அல்ல, எல்லா வேத இலக்கியங்களையும் தொகுத்தவர்.
But because he was a worldly man, a householder.
ஆனால் அவர் ஒரு கிரகஸ்தனா உலகாயுத நபராக இருந்ததால,
the girls after seeing him covered their body.
அந்த பெண்கள் இவரை பார்த்த பின்னாடி உடலை மூடி கொண்டார்கள்.
That story the other day we have narrated before you.
மற்றொரு நாள் நாம இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருந்தோம்.
So the stage of Sukadeva Goswami is ஆத்மரதி.
ஆனால சுகதேவ கோசாமியோட அந்த நிலையானது ஆத்மரதி என்ற நிலை.
Self satisfied, doesn't care for anything in the world, he is aloof from the world.
சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர், இந்த உலகத்தை பற்றின எதுக்கும் கவலைப்படாதவர், இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவர். அதுக்காக சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து நிர்வாணமா வந்துட்டு நடிக்க கூடாது நம்ம.
Simplify because there are many so-called mendicants in India. Loiter in the street naked and sometimes they are arrested by the police.
இந்தியாவில் வெறுமனே பேரளவிலான இந்த மாதிரி சாதுக்கள் வீதியில் சுற்றிட்டு இருப்பாங்க. சில சமயம் காவல்துறையினர் அவர்களை கைது பண்ணுவாங்க.
இனிடேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட்.
அதனால நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இனிடேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். பட் தேர் இஸ் எ ஸ்டேஜ் லைக் தட்.
நடிப்பு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு.
ஜஸ்ட் லைக் எ மேட் மேன். இஸ் சம்டைம்ஸ் எ மேட் மேன். ஹி ஆல்சோ
சில சமயத்தில் ஒரு பைத்தியக்காரன் கூட வீதியில நிர்வாணமா சுத்திட்டு
இருக்கான்.
அவனும் கூட ஏதோ ஒரு வகையான சிந்தனையோட தான் சுத்திட்டு இருக்கான். ஆனா அவன்
பைத்தியக்காரன். Completely compact in Krishna thought, Krishna consciousness. He is also a madman according to the calculation of this world.
அதே மாதிரி யார் ஒருத்தர் முழுக்க கிருஷ்ணரோட சிந்தனையில கிருஷ்ண உணர்வோட இருக்கானோ அவனும் கூட இந்த உலகத்தோட கணக்குப்படி பைத்தியக்காரன் தான்.
I think there is a line in Shakespeare's literature. The lunatic mad and the poet or something like that, all compact in thought.
Shakespeare-ஓட புத்தகங்கள்ல பித்து பிடித்தவன், கிறுக்கன், கவிஞன் இவர்கள்லாம் ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்குன்னு நான்
நினைக்கிறேன். So, the madman and an atmarathi person, self-satisfied man, outwardly you will find there is no difference. But inwardly, there is vast difference.
அதனால ஒரு பைத்தியக்காரனுக்கும் ஆத்மரத்தியா இருக்கக்கூடிய சுய திருப்தி அடைந்தவருக்கும் வெளித்தோட்டத்தில் வேறுபாடுகள் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு.
There is a story of Jadbharat. Jadbharat, a Brahmin boy.
ஜடபரதன்றவனோட ஒரு கதை இருக்கு. அவன் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய பேர் ஜடபரத.
He was formerly the emperor of this world. His name was Maharaj Bharat.
அதுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தையே ஆண்ட பேரரசனா இருந்தார், பரத மகாராஜான்ற பேர்ல.
And by his name, now, India is called Bharatvarsha. Formerly, this whole planet was named as Bharatvarsha.
இப்போ அவருடைய பேர்ல தான் இந்தியா பாரத வருஷம் அழைக்கப்படுது. முற்காலத்தில் இந்த பூமி மொத்தமும் பாரத வருஷம் அழைக்கப்பட்டது.
Before that, this planet was named as Ilavati Varsha.
அதுக்கு முன்னாடி இந்த அண்டத்துக்கு பேரு இலாவிரத வருஷம்.
Long, long years. Millions of years before. That Jadbharat, he also lived Atmarathi, self-satisfied.
இது நீண்ட பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் ஜடபரதர் ஆத்மரத்தியா வாழ்ந்தார், சுயமாக திருப்தி அடைந்தவரா.
In the beginning of his spiritual life, he left this world a very young age.
ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அவர் இளமையானவராக இருந்தார், இந்த உலகத்தை விட்டு துறந்தார்.
When he was only 24 years old, he left his wife, children and kingdom.
25 வயதை நிரம்பிய அவர் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், ராஜாங்கம் எல்லாத்தையும் துறந்துட்டார்.
It's not joke. An emperor with beautiful young wife, small children and palace, he left everything. There are many instances like that.
உலகத்தை ஆண்ட பேரரசர், அழகான இளம் மனைவி, சிறு குழந்தைகள், அரண்மனை எல்லாத்தையும் துறக்கிறது. இது தமாசான விஷயம் அல்ல. இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு.
ருக்நாத் தாஸ் கோஸ்வாமி, அபவுட் ஹோம் வி ப்ரே டெய்லி, வந்தே ரூப சனாதனோ ரகுஜுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. திஸ் ருக்நாத் தாஸ் கோஸ்வாமி, ஹி வாஸ் ஆல்சோ அண்ட் young man and a very rich man's son.
Vande Rupa Sanatana Raga Yuga Sri Jeeva Gopala Gona Yara Patri Nama Prarthikramo Andha Raghunathas Goswami Avarum Ilanyar Migapperum Selvandharudaiya Magan.
At that time, 500 years before, his father's income was 10 million rupees.
அந்த சமயத்திலே 500 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தையோட வருமானம் 10 மில்லியன் ரூபாய்.
So there are many instances in India we have got. But this Jarvarat, he left his kingdom and family and everything and went for spiritual realization, self-realization.
நமக்கு இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனால் ஜடபரதர் அவருடைய ராஜாங்கத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீக உணர்தலுக்காக, தன்னை அறிதலுக்காக அவர் போனார்.
Unfortunately, he was again in affection with a cub of deer.
துரதிருஷ்டவசமா அவர் மறுபடியும் ஒரு மான் குட்டி மீது பற்ற வளர்த்து கொண்டார்.
And he got next life. I think I have already narrated this story.
அவர் அடுத்த பிறவியில, ஏற்கனவே நான் இந்த கதை உங்களுக்கு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன்.
While he died, he was thinking of that deer cub and he became a deer.
அவர் மரணம் அடையும் போது இந்த மான் குட்டியை நினைச்சிட்டே அவர் உயிர் விட்டார். அவர் மறுபடியும் மானா பிறந்தார்.
ஜங் ஜங் பாபி ஸ்மரன் லோகி தஜத்தந்தி கலைவரம், தட் இஸ் தி ஏஜ் அண்ட் தி டெக்னிக் ஆஃப் டெத்.
எம் எம் வாபி ஸ்மரன் லோகி தஜத்தந்தி கலைவரம், அதுதான் மரணத்தில் இருக்கக்கூடிய யுத்தி.
At the time of death, whatever you are thinking, that means you are preparing your next life like that.
மரணத்தின் போது நீங்க ஏதாவது சிந்தனையோட இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அடுத்த பிறவிக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
Therefore, the whole life shall be so processed that at the same time, at the end of our life, we can at least think of Krishna.
அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை மொத்தமும் எப்படி வழி நடத்தப்படணும்னா, நம்மளுடைய மரண தருவாயில நம்ம கிருஷ்ணரை சிந்திக்கிற வகையில இருக்கணும்.
Then sure and certain you go back to Krishna. This practice has to be done.
அப்ப நீங்க உறுதியா கிருஷ்ணர் இடத்துல போய் சேரலாம். இந்த பயிற்சியை தான் செய்யப்படணும்.
Because unless we practice, why you are strong and stout?
Ena nama romba balamoda thiramayoda irukkira samayathile nama payirchi seiyapadala enna,
and our consciousness is right thinking, so instead of wasting time in so many things for sense gratification,
melam nammudaiya unarvu sariyana nilayil irukkumbodhu, chindanaiyil irukkumbodhu, nama vandu புலனின்பத்துக்கான விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா,
இஃப் வி கோ ஆன் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், தட் மீன்ஸ் வி ஆர் மேக்கிங் எ சொல்யூஷன் ஆஃப் ஆல் தி மிசரிஸ் ஆஃப் அவர் மெட்டீரியல் எக்ஸிஸ்ட்.
மேலும் நம்ம கிருஷ்ண உணர்வுலயே நம்முடைய கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா, அப்படின்னா நம்முடைய எல்லா இந்த பௌதிக துன்பங்கள், பௌதிக இருப்புக்கு முடிவு கட்டுறதுக்கான தீர்வு தேடுறோம்னு அர்த்தம்.
That is the process, Krishna consciousness.
அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட வழிமுறை.
Always thinking of Krishna. Therefore Krishna comes and he presents himself just like ordinary man acting.
எப்பவும் கிருஷ்ணரோட சிந்தனையிலே இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க அவர் நம்ம முன்னாடி வந்து ஒரு சாதாரண நபரை போல நடிக்கிறார்.
Why?
ஏன்?
Just like here in the Bhagavad Gita, Krishna is present in the battlefield of Kurukshetra.
இங்க பகவத் கீதையில பார்க்கலாம், கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவரே முன்னாடி இருந்துட்டு இருக்கார்.
ஓ, he had no necessity of presenting himself in the battlefield of Kurukshetra.
அவரோ தனிப்பட்ட முறையில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை.
But it is for us, because we are very much anxious to know where battle is going on, where fighting is going on, where detective is working, where murder is committed, all these literatures attract us very much.
ஆனா இதெல்லாம் நமக்காக தான். ஏன்னா நம்ம எங்க போர் நடக்குது, எங்க சண்டை நடக்குது, எங்க உளவு பார்க்கறாங்க, எங்க கொலை நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்பவும் ஆர்வத்தோடு இருக்கும். இந்த இலக்கியங்கள் மீது நம்ம கவர்ச்சி ஏற்படுது.
Stories and literatures, all these things, they attract very much.
கதைகள், இலக்கியங்கள் இவைகள்லாம் ரொம்பவும் கவர்ச்சி அடைய வைக்குது.
In a book shop you go, if you ask them, supply me one copy of Bhagavad Gita, you will have to find out. But if you ask a bookseller, give me some novels, oh, he will present so many things.
நீங்க ஒரு புத்தக கடைக்கு போய் ஒரு பகவத் கீதை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அதை தேடுவாங்க. ஆனா அதே புத்தக கடைக்காரர்கிட்ட ஏதாவது ஒரு நாவல் கொடுங்க அப்படின்னு கேட்டா நிறைய புத்தகங்களை உங்களுக்கு காட்டுவாங்க.
Because our inclination is like that. We are always anxious to learn this mundane affair.
ஏன்னா நம்முடைய விருப்பம் அப்படிப்பட்டதா இருக்கு. எப்பொழுதுமே நம்ம இந்த பௌதிக விவகாரங்களை கற்றுக்கொள்றதுல தான் ஆர்வத்தோடு இருக்கும்.
We have no taste for spiritual upliftment. That taste we have lost.
ஆன்மீக வளர்ச்சிக்கான சுவை நமக்கு இல்லை. அந்த சுவையை நம்ம இழந்துட்டோம்.
That is the stage of our present existence, forgetfulness.
இன்றைய இருப்பில் நம்முடைய நிலை அதுதான், மறதியோடு இருக்கும்.
We do not know how our state should be created, how our state should be converted from material to spiritual.
நம்முடைய சுவை எப்படி உருவாக்கப்படணும், எப்படி நம்முடைய சுவையானது பௌதிகத்திலிருந்து ஆன்மீகமாக மாற்றப்படணும் அப்படின்றது நமக்கு தெரியல.
That we do not know. Therefore, Lord is so kind, Krishna, that he creates a battlefield for you, so that you may be anxious to know who is fighting with whom, who is fighting.
அது நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தை உருவாக்குறார். அதனால நீங்க யார் யாரை கொன்னாங்க, யார் யாரோட சண்டை போட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தோடு இருக்கலாம்.
Because we are anxious to know, we are always very much anxious to learn stories. So all these Puranas.
ஏன்னா எப்பொழுதுமே நம்ம இந்த கதைகள் எல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கும்.
Just this morning we are discussing all this.
இன்னைக்கு காலையில் இது எல்லாத்தையும் நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம்.
ஸ்ரீ சுத்ர திஜபந்துனாங் த்ரைனத் ஸ்ருதி கோச்சரம் வேஸ் தேவ் இஸ் சோ கைண்ட் தட் ஹி குட் அண்டர்ஸ்டாண்ட்.
வியாசதேவர் மிக கருணை உள்ளவரா இருக்கிறதால அவரால் புரிந்து கொள்ள முடிஞ்சது.
That the next generation before, I mean to say 5000 years before, when you are thinking.
அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சிந்திச்சார். அடுத்த தலைமுறையினர்
we should always know that great thinkers, great, I am to say sages, we see, they are sitting in the secluded place, in a forest, not idly.
மிகப்பெரும் சிந்தனையாளர்கள், அதாவது சாதுக்கள், ரிஷிகள்லாம் எப்பவுமே தனிமையான இடத்துல காட்டுக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. வெறுமனே அமர்ந்திருக்கிறது இல்லை, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்.
They are always thinking how people should be benefited. லோகானாம் ஹிதகாரினோ. Just like we sing daily about the Goswami.
அவர்கள் எப்பொழுதுமே எப்படி மக்களுக்கு நன்மை பயக்கிறது அப்படின்றத பற்றி சிந்திக்கிறாங்க. லோகானாம் ஹிதகாரினோ, எப்படி தினசரி நாம இந்த கோஸ்வாமிகளை பற்றி பாடுறோமோ அது மாதிரி.
நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணோ சத்தர்ம சங்கஸ்தாபகோ லோகானாம் ஹிதகாரினோ திரிபுவனை மன்னோ சரண்யாகனோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தேன மத்வாலிகோ வந்தே ரூப சனாதனோ ரகுஜிகோ ஸ்ரீஜீவ கோபாலகோ. Now just see, these gentlemen, there are some of them were big jamindar, some of them were learned scholars, some of them were ministers in the government service, but they left everything.
இப்போ இந்த பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் பாருங்க, அவர்களில் சில பேர் பெரிய பெரிய ஜமீன்தார்களாக இருந்தாங்க, சில பேர் மிகப்பெரிய பண்டிதர்களாக இருந்தாங்க, சில பேர் அரசாங்கத்தில் பெரிய மந்திரி பதவி வகிச்சாங்க, ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் திறந்தாங்க.
And at Vrindavan, they sat down, Nana Shastra Vicharanai Kanupuno. No, they are trying now making research by researching all kinds of Vedic literature, how things should be presented to the people of this age so that they can take up the matter very seriously and easily and they can make progress.
அவர்கள் விருந்தாவனத்தில் அமர்ந்து நானா சாஸ்திர விசாரணை கணிப்பனோ, அவர்கள் எல்லா வேத இலக்கியங்களையும் ஆராய்ந்து எப்படி மக்களுக்கு இதை நம்ம எளிமையான முறையில் கொடுக்கலாம், அதன் மூலமாக இந்த விஷயத்தை அவங்க தீவிரமாக எடுத்துக்கொண்டு அவங்க சுலபமாக முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றத பற்றி சிந்திச்சாங்க. அதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது.
Not that they left home, become easy going, and take prasadam and go on sleeping.
அதை விட்டுட்டு அவங்க வீட்டை விட்டுட்டு வந்து இங்க ரொம்ப சுலபமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கல.
No. They had no time to sleep. They are always thinking.
இல்ல. அவங்களுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் கிடையாது. அவங்க எப்பொழுதுமே சிந்திச்சுட்டே இருந்தாங்க.
லோகானாம் ஹிதகாரினோ. How people should be benefited. As much as the Lord is very much anxious for our benefit, similarly, the devotees of the Lord, they are equally anxious for the benefit of the public.
லோகானாம் ஹிதகாரினோ. எப்படி மக்கள் நன்மை அடைவாங்க? பகவான் எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு நன்மை பயக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரோ, அதே அளவுக்கு மக்களுக்கு எப்படி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறதுன்றதுல இவர்களும் ஆர்வத்தோடு இருக்காங்க.
அதனால
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் படைச்சார்.
Mahabharat, you have heard the name of Mahabharat. It is the history of the fighting between two parties, Kuru Pandava.
இப்போ இந்த மகாபாரத அப்படின்ற அந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது குரு பாண்டவ அப்படின்ற ரெண்டு படையினர் அவர்களுடைய போர் புரிஞ்ச அந்த வரலாறை குறிக்கக்கூடியது.
So this Mahabharata was especially made, this story, just like expert writer, they will pick up some historical facts and put it into fiction, so to create more interest.
In the Mahabharata, Kuripa, oru kadai pole uruvaakkappattathu. Eppadi oru தேர்ச்சி பெற்ற எழுத்தாளர் ஒரு வரலாற்று உண்மைகளை எடுத்து அதுக்குள்ளே ஒரு சில கதைகளை புனைத்து அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவாங்களோ அந்த மாதிரி.
In Bengal, there is a famous writer who is compared with Scott of England. So, Bankim Chandra Chatterjee. Oh, he, all his novels are picked up from some historical facts.
பெங்கால்ல ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருக்கார், ஸ்காட் ஆஃப் இங்கிலாந்தோட ஒப்பிடப்படக்கூடியவர் அவர், பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு. அவருடைய நாவல்கள் எல்லாம் வரலாற்று உண்மைகள் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும்.
That makes and fix and very interesting.
அது அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமானதாக்கும்.
Similarly, Mahabharat, this is a history of fighting between two parties.
அதே மாதிரி மகாபாரதம்ன்றது ரெண்டு படையினர் சண்டை போட்டதை பற்றின வரலாறு.
And that was written specially Sri Shudra Dijabandhuna Traina Sruti Gochara. We are just discussing this shloka this morning. Sri Shudra Dijabandhuna.
அது குறிப்பா யாருக்காக எழுதப்பட்டதுன்னா ஸ்ரீ சூத்ரா துஜபந்துனா திரைன ஸ்ருதி கோச்சரா. இன்னைக்கு காலையில் இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம். அது ஸ்ரீ சூத்ர துஜபந்துனாம்.
ஸ்ரீ மீன்ஸ் ஓமன் கிளாஸ். ஓமன் அண்ட் சூத்ரா அண்ட் திஜபந்து. சூத்ரா மீன்ஸ் ஆர்டினரி பீப்புள், நாட் இன்டெலிஜென்ட் கிளாஸ், ஆர்டினரி பீப்புள்.
ஸ்ரீனா பெண்கள், சூத்ரா அப்படின்னா சாதாரணமான மக்கள், புத்திசாலித்தனமானவர்கள் கிடையாது, சாதாரணமான மக்கள் அவர்கள்.
Sudra and Dijabandhu. Dijabandhu means born in higher caste family, but their qualification is neat. Such person.
Dijabandhu abdina uyar kulathile pirandhavanga, ana avargalude thagadigal ondrume kedaiyadhu, appadipatta navargal.
Formally, according to Varnasram Dharma, it is not that because I am a Brahmin son, therefore I am a Brahmin. Just the practice is going on now in India, caste system. Oh, that was not the system.
முற்காலத்தில் வர்ணாசிரம முறைப்படி நான் பிராமணனுக்கு மகனா பிறந்ததுனால நானும் பிராமணன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப இந்தியாவில் அப்படிதான் பயிற்சி செய்யப்பட்டு இருக்கு. இது வந்து ஜாதி முறையா போயிடுச்சு.
System was different.
வழிமுறை வேறவா இருந்தது.
So this Mahabharat was written for such person who are claiming to be a Brahmin, because he is born in the Brahmin family.
அதனால இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது பிராமண குடும்பத்தில் பிறந்தேன், அதனால நான் பிராமணன்னு சொல்லிக்கிற அப்படிப்பட்ட நபர்களுக்காக எழுதப்பட்டது.
But according to Shastra scriptures, such persons are not called Brahmin. They are called Dijabandhu, a friend of a Brahmin.
ஆனால் சாஸ்திரங்களின்படி அப்படிப்பட்ட நபர்கள் பிராமணன் அழைக்கப்படுறதில்லை, அவர்கள் த்விஜ பந்து, அதாவது பிராமணர்களுடைய நண்பன் சொல்றாங்க.
So just like I am son of a high court judge. So that does not mean I am also high court judge.
உதாரணத்துக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியோட மகன் அப்படின்றதால நானும் உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படின்றது அர்த்தம் அல்ல.
I must be qualified to become a high court judge.
உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறதுக்கு நான் தகுதி படைத்தவனா இருக்கணும்.
But if I go on that because my father is high court judge, therefore I am also high court judge. So these things are going on now in India.
ஆனா என்னுடைய தந்தை உயர் நீதிமன்ற நீதிபதின்றதுனால நானும் உயர் நீதிமன்ற நீதிபதினு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்ப இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு.
Because his forefather was a Brahmin or his father was a Brahmin, and although he has no qualification of a Brahmin, he also claims to be a Brahmin.
ஏன்னா அவனோட முன்னோர்களோ அல்லது அவனுடைய அப்பாவோ பிராமணனா இருந்ததால இப்ப நானும் பிராமணன் அவன் சொல்லிக்கிறான்.
பட் தி ஸ்கிரிப்சர், தி வேதிக் ஸ்கிரிப்சர், தட் டஸ் நாட் அலோ.
ஆனால் வேத இலக்கியங்கள் அதை அனுமதிக்கிறது இல்ல.
தே வில் கால், நோ யூ ஆர் நாட் எ பிராமின், யூ ஆர் பிராமின் சன், தட்ஸ் ஆல். ஹூ கேன் வீ கேன் அட்மிட் சோ ஃபார், தேர் இஸ் நோ harm admitting you that you are a son of a Brahmin, but we cannot admit you Brahmin.
அவைகள் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நீ பிராமணன் இல்ல, பிராமணனுடைய மகன், அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். நீ ஒரு பிராமணனுடைய மகன் அப்படின்றத ஒத்துக்கொள்றதுல ஒன்னும் தீங்கு கிடையாது.
That is quite reasonable. So the Mahabharata was written for such persons who are son of a Brahmin, but actually by qualification he is less than Shudra. So Mahabharata was written for them.
அதனால இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது யார் ஒருத்த பிராமணனுடைய மகனா இருந்தும் ஆனா உண்மையிலே தகுதி அடிப்படையில் அவன் சூத்ரனை விட தாழ்ந்து இருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களுக்காக இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது.
And In the middle of Mahabharata, Bhishma Parva, this Bhagavad Gita is inserted.
இப்ப இந்த மகாபாரதத்தினுடைய மத்தியில பீஷ்ம பருவத்துல இந்த பகவத் கீதை உள்ள நுழைக்கப்பட்டிருக்கு.
Practically in the battlefield of Mahabharat, this Bhagavad Gita was spoken and it is.
உள்ள நுழைக்கப்பட்டதுன்றதல்ல, இது நடைமுறையில குருட்சேத்திர போர்க்களத்துல மகாபாரதத்துல இது வந்து உண்மையிலே பேசப்பட்டது.
In the surprise, in those days, television was in the heart. Television.
நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த காலத்துல தொலைக்காட்சின்றது இதயத்துக்குள்ளே இருந்தது.
The battlefield of Kurukshetra was television and in the heart of Sanjaya.
இந்த குருக்ஷேத்திர போர்க்களமானது சஞ்சயனுடைய இதயத்துல தூரத்தில் இருந்து காட்சியா தெரிஞ்சது.
Dhritarashtra, the father of one party, Duryodhan, and his secretary Sanjaya was sitting in the room.
ஒரு படையை சார்ந்த துரியோதனுடைய தந்தையான திருதராஷ்டிரனும் திருதராஷ்டிரனுடைய காரியதரிசியான சஞ்சயனும் ஒரு அறையில அமர்ந்திருக்காங்க.
And they were discussing what happened after this, just like you get television or radio message in a football ground what is going on by sound and picture.
நீங்க எப்படி கால்பந்தாட்ட போட்டி மைதானத்தில் நடக்கும்போது தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலியிலோ ஒளி மற்றும் ஒளியால் நீங்க அதை கேட்டு அதை பற்றி விவாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி இவர்கள் இருவரும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அறையில இருந்துட்டு விவாதிக்கிறாங்க.
This is the story like that. Sanjaya Uvacha, Dhritarashtra Uvacha, the beginning.
இந்த கதை இப்படிதான் போகுது. சஞ்சய் உவாச்சா, திருதராஷ்டிர உவாச்சன்னு தொடங்குது.
தர்மக்ஷேத்ரி குருக்ஷேத்ரி சமவீதாதி உத்சவ மாமகா பாண்டவாச்சைவ கிம கூர்வத சஞ்சய. Now the old king and his secretary was sitting in a room and the first question was, well, Sanjaya, what happened again? This and that. And he was speaking like that. And that was the telling.
இப்போ அந்த வயதான ராஜாவும் அவருடைய காரியதரிசியான சஞ்சயனும் ஒரு அறையில் அமர்ந்துட்டு அவருடைய முதல் கேள்வியா, சஞ்சயா என்ன நடந்தது அங்கே, இந்த மாதிரி அவர்கள் அதை பற்றின விஷயங்களை விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் தொலைக்காட்சி.
Anyway, now this Bhagavad Gita was written, was spoken to a family man, Arjuna, military man, and the whole Mahabharata is meant for Sri Shuddha Vijayabandha, less qualified men.
எப்படி இருந்தாலும் இப்போ இந்த பகவத் கீதை எழுதப்பட்டது அல்லது பேசப்பட்டது அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனே ஒரு போர் வீரன், அவர் குடும்பஸ்தன். இந்த மகாபாரதம் மொத்தமும் ஸ்ரீ சூத்ரா பந்து தகுதி குறைந்தவர்களுக்காக எழுதப்பட்டது.
Just see, in those days, less qualified man were meant for understanding Bhagavad Gita in half an hour.
பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் தகுதி குறைந்த நபர்களுக்கு இந்த பகவத் கீதை அரை மணி நேரத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது.
Just imagine what class of less intelligent persons were at that time.
அப்படின்னா அந்த சமயத்தில் அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னா அவங்க எந்த வகையான மக்களாக இருந்திருப்பாங்க, கற்பனை பண்ணி பாருங்க.
சேம் பகவத்கீதா நவ் ஸ்காலர்ஸ் லைக் டாக்டர் ராதா கிருஷ்ணா அண்ட் அதர்ஸ், சோ மெனி பிக் ஸ்காலர்ஸ், ஸ்டடி ஸ்டில் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட்.
அதே பகவத்கீதா இப்போ பெரிய பெரிய பண்டிதர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா அதை ஆராய்ந்து படிக்கணும்னு பாக்குறாங்க, ஆனா அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியறதில்ல.
பட் திஸ் பகவத் கீதா வாஸ் மேன் ஃபார் தி லெஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன் ஆஃப் தட் டைம்.
ஆனா அந்த சமயத்துல இந்த பகவத் கீதையானது அறிவு குறைந்தவர்களுக்கானது.
That you can imagine what class of less intelligent class and woman were there.
அதனால அந்த சமயத்துல அறிவு குறைந்தவர்களும் பெண்களும் எந்த நிலையில் இருந்திருப்பாங்க, கற்பனை பண்ணி பாருங்க.
இட் இஸ் ஸ்பெஷலி ரிட்டன், யூ வில் சீ, ஸ்ரீ சுத்ரா திஜபந்து நாம் த்ரைனா ஸ்ருதி கோத்ரா, பிகாஸ் வுமன் கிளாஸ் அண்ட் லெஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் அண்ட் தீஸ் அன்வர்தி சன்ஸ் ஆஃப் தி பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ் they will not be able to understand the original Vedic literature. Therefore, it has been presented in a story form with historical facts so that they can understand. That was the origin.
இது குறிப்பா அறிவு குறைந்தவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் துஜபந்தனா, அதாவது யாரெல்லாம் பிராமணர்களாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்களோ சத்திரியர்கள் அவர்களால் எல்லாம் உண்மையான அந்த மூல வேத சாஸ்திரங்களை புரிந்து கொள்ள முடியாதுன்றதுனால அவர்களுக்கு கதை வடிவத்தில் இந்த வரலாற்று உண்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதன் மூலமாக அவர்கள் அதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக அதுதான் மகாபாரதத்தினுடைய மூலம்.
பகவத்கீதா இஸ் எ நாட் வெரி ஹை கிளாஸ் வேதிக் லிட்டரேச்சர்.
இந்த பகவத்கீதையானது ஒரு மிக உயர்தரமான வேத இலக்கியம் இல்லை.
இட் இஸ் ஜஸ்ட் தி என்ட்ரான்ஸ் ABCD ஆஃப் வேதிக் லிட்டரேச்சர்.
இது வெறும் ஆரம்ப பாடம், ஆஇ மாதிரி வேத இலக்கியங்களோட ஆரம்ப பாடம் இது.
Just like matriculation examination, school leaving examination, then you entered into college and then get your become a graduate and then postgraduate. So the Bhagavad Gita is just entrance for entrance examination for spiritual education.
எப்படி உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில ஆரம்ப பள்ளியில சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்து அதன் பிறகு நீங்கள் பட்டம் வாங்கி மேற்படிப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அது மாதிரி இது ஆன்மீக கல்வியில் ஆரம்ப பாடம் தான் இந்த பகவத்கீதை. இது எழுதப்பட்டதே பொதுவான நபர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் அறிவு குறைந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் எழுதப்பட்டது.
ஒரிஜினலி தி வேத் இஸ் வாட் ஜஜுத் வேத, அண்ட் பிகாஸ் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேத வாஸ் ஸ்போக்கன் பை லார்ட் ஹிம்செல்ஃப் டு பிரம்மா. சோ
ஆரம்பத்தில் வேதம்ன்றது ஒன்றா தான் இருந்தது, யஜுர்வேதம். அதை புரிந்து கொள்றது மிக சிரமன்றதுனால பகவானே பிரம்மதேவருக்கு இந்த வேதத்தை உபதேசிச்சார்.
Seeing, foreseeing the condition of the present age, Vyasadeva divided four Vedas, one Veda into four.
தற்போதைய யுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை முன்கூட்டியே அறிந்ததால வியாசதேவர் ஒரு வேதத்தை நான்காக பிரிச்சார்.
The original Veda is Yajur Veda. Then he divided into Sama, ஜஜு, ரி, அதர்வ.
ஆரம்பத்தில் யஜுர்வேதம் மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் அதை வந்து சாம, ரிக், யஜுர், அதர்வன்னு நான்கா பிரிச்சார்.
Then again, the Vedic literatures are explained in Puranas, 18 Puranas.
மறுபடியும் அந்த வேத இலக்கியங்கள்லாம் 18 புராணங்களில் விளக்கப்பட்டிருக்கு.
Then Mahabharat. Then again, he summarized all the Vedic knowledge in the Vedanta Sutra.
அடுத்து மகாபாரதம் இருக்கு, மறுபடியும் எல்லா வேத ஞானத்தையும் சுருக்கமா வேதாந்த சூத்திரத்தில் அவர் கொடுத்தார்.
வேதாந்த சூத்ர சமரைஸ். Then again, the Vedanta Sutra is explained by Srimad Bhagavatam.
வேதாந்த சூத்திரம் அப்படின்றது அது சுருக்கமானது. மறுபடியும் அந்த வேதாந்த சூத்திரத்தை விளக்குறதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கப்பட்டது.
These are the all Vedic literature.
இவைகள் தான் வேத இலக்கியங்கள்.
When you read this book in the preliminary, those who have got books will find all these descriptions.
யாரெல்லாம் புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்க ஆரம்பத்தில் இதை படிக்கும் போது இந்த புத்தகங்களை பற்றின விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
கிருஷ்ணா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி காமன் பீப்புள் தி ஹையஸ்ட் ட்ரூத் ஆஃப் வேதிக் லிட்டரேச்சர். The highest truth of Vedic literature is Krishna and nothing else.
அதனால பொதுவான மக்களுக்கு வேத இலக்கியங்கள் மூலமா புரிந்து கொள்றதுக்கான மிக உயர்ந்த உண்மை கிருஷ்ணரே. வேற எதுவும் கிடையாது.
Veda is the sarvai aham eva vedam. The whole purpose of Veda is to understand me. That's
நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம், பகவான் சொல்றார் வேதை சர்வை அகம் வேத வேதியா, எல்லா வேதங்களுடைய நோக்கமும் என்ன புரிந்து கொள்றதுக்காக தான்.
If one has understood Krishna, then he has understood all Vedic literature.
ஒருத்தர் கிருஷ்ணரை புரிந்து கொண்டிருக்காருன்னா அவர் எல்லா வேத இலக்கியங்களையும் புரிந்து கொண்டவர் ஆவார்.
He has nothing to understand anymore. He has passed all examinations.
அவருக்கு புரிந்து கொள்றதுக்கு வேற எதுவும் கிடையாது, அவர் எல்லா தேர்விலையும் தேர்ச்சி பெற்றார்.
வேதைஷ்ட சத்வை அகமேவ வேத்யம் வேதாந்த கிருத் வேத விதேமச்சாஹம். And the Lord says that I am the writer of Vedanta because Vyasadeva is an incarnation of Krishna for writing this literature.
Bhagavan solrar nane Vedantathai eludiyavan ena Vedavyasar Krishnarudaiya avataram Veda ilakkiyangalai eludrathukkaga avatharichavar.
His name is Krishna Dvaipayana Vyas.
Avar per Krishna Dvaipayana Vyasar.
Therefore, as incarnation of Vyas, Krishna wrote all these Vedic literature.
அதனால தான் கிருஷ்ணருடைய அவதாரமா வந்த அந்த வியாசதேவர் எல்லா வேத இலக்கியங்களையும் எழுதினார்.
The Vedanta Krit and Veda Videmachaham, and if anyone understands Veda, then it is I only who understands Veda.
Vedanta Krit மற்றும் Veda Vidhagam, யாராவது ஒருத்தர் இந்த வேதங்களை புரிந்து கொள்றார் அப்படின்னா அது நான் மட்டும்தான் வேதங்களை புரிந்து கொள்றேன்.
Therefore, if we understand Krishna, then we understand everything.
அதனால தான் நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொண்டோம்னா நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதாகுது.
We understand Veda.
நம்ம வேதங்களை புரிந்து கொண்டவர்களாகிறோம்.
ஜஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேவ விஜ்ஞாதம் பவந்தி. If anyone understands one, just like in arithmetic, if you understand 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, then you understand everything.
உதாரணத்துக்கு நீங்க எண்கணிதத்துல ஒன்றை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா பிறகு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நீங்க எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளலாம்.
Because in arithmetic or mathematics, there is nothing than these 9 figures.
ஏன்னா எண்கணிதத்துல இந்த 9 எண்களை தவிர வேற எதுவும் கிடையாது.
1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 8, 9
இதை வந்து நீங்க பெருக்கலாம், கழிக்கலாம், அல்லது வகுக்கலாம், நீங்க எந்த விதத்துல வேணா அதை கணக்கிடலாம். ஆனா இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தவிர வேற எதுவும் கிடையாது, அவ்வளவுதான்.
Similarly, if you understand Krishna, then you understand the whole Veda.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொண்டீங்கன்னா அப்ப நீங்க எல்லா வேதங்களையும் புரிந்து கொண்டவராக இருக்கீங்க.
And for understanding Krishna, here is the nutshell spoken by Krishna himself about.
இப்போ கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுக்கு இங்க சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணரே அவரை பற்றி பேசினது.
If I, what I am, if you can go on thinking, the Samiji said like that, the other day Paul was speaking that somebody has informed that I have got 15 children.
நீங்க சுவாமிஜி இப்படிப்பட்டவர் அப்படின்னு அல்லது அவரை பற்றி நீங்க நினைச்சிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னொரு நாள் அந்த பால் வந்து பேசிட்டு இருந்தார், அப்ப அவர் சொன்னார், யாரோ அவருக்கு சொல்லிருக்காங்க எனக்கு வந்து 15 குழந்தைகள் இருக்கிறதா.
I do not know how one can understand that I have got 15 children. I never told in this meeting, but he told me that somebody told me I have got 15.
இப்போ எப்படி ஒருத்தர் எனக்கு 15 குழந்தைகள் இருக்காங்கன்றத புரிந்து கொண்டாருன்றது தெரியல. ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியில எப்பவும் சொன்னதே கிடையாது எனக்கு 15 குழந்தைகள் இருக்காங்கன்னு. ஆனால் அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க எனக்கு 15 குழந்தைகள் இருக்கிறதா, அவர் என்கிட்ட சொன்னார் அதை.
This is misunderstanding.
இது தவறா புரிந்து கொண்டிருக்கிறது.
If I say, he asked me, Samiji, how many children you have got? I told him, I have got at home 3 boys and 2 girls.
அவர் என்கிட்ட கேட்டார், சுவாமிஜி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் 3 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு.
He told me that I understood that you have got 15.
அவர் என்ன சொன்னார், நான் நீங்கள் 15 குழந்தைகள் இருக்கிறதா சொன்னதா புரிஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார்.
So that means, anyway, if you want to know about me, then you must know from me. That is authentic.
அப்படின்னா எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் என்கிட்ட இருந்து தான் கேட்கணும், நான் தான் சொல்லணும், அப்போ தான் அது அதிகாரப்பூர்வமானது.
ஆர் ஃப்ரம் எ கான்ஃபிடென்ஷியல் பர்சன் ஹூ இஸ் இன் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் மீ.
அல்லது எனக்கு மிக நெருக்கமான என்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
இஃப் யூ வாண்ட் டு நோ கிருஷ்ணா,
அதே மாதிரி நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ளணும்னா,
then here is Bhagavad Gita spoken by Krishna himself.
இங்க பகவத்கீதை இருக்கு, அது கிருஷ்ணராலேயே பேசப்பட்டது.
You just try to understand and you learn Krishna.
நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுவீங்க.
Or you learn confirmation. Suppose if you cannot understand Krishna by reading Bhagavad Gita but hearing Bhagavad Gita, then you know that Bhagavad Gita was spoken to Arjuna and Arjuna has admitted about his understanding in the 10th chapter.
இப்போ உங்களால கிருஷ்ணரை பகவத்கீதை படிக்கிறதாலேயோ அல்லது பகவத்கீதை கேட்கறதாலேயோ புரிந்து கொள்ள முடியலன்னும் போது, அப்போ பகவத்கீதை அர்ஜுன்கிட்ட பேசப்பட்டது. அர்ஜுன அவனுடைய புரிதலை 10th அத்தியாயத்தில் விளக்கியிருக்கான், அது உங்களுக்கு தெரியணும்.
So just try to understand Arjuna. How he understands?
இப்போ அர்ஜுனனை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, அவன் எப்படி புரிந்து கொண்டான்றது.
Either you understand Krishna directly or you understand through the authority who has spoken directly by the Lord. So there is no difficulty to understand Krishna.
ஒன்னே நேரடியா நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க யார் நேரடியா கிருஷ்ணர்கிட்ட பேசினாங்களோ அந்த அதிகாரிகள் மூலமா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதனால கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுல சிரமம் ஏதும் கிடையாது.
And if you understand Krishna, your life is perfectly.
அப்படி நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, அப்ப உங்க வாழ்க்கை பக்குவமானதா ஆயிடுது.
Then you get your life and the complete perfection of your life. That is the whole literature.
அப்போ உங்களுடைய வாழ்க்கை முழுக்க பக்குவம் அடைஞ்சிருது. அதுக்காக தான் எல்லா வேத இலக்கியங்களும் இருக்கு.
So here the Lord says, just to Atmarati Devasya. Atmarati, one who is focus of life is simply for self-understanding.
அதனால பகவான் சொல்றார், இங்க எஸ்து ஆத்மரதி ரேவசியாத், ஆத்மரதி யாருடைய வாழ்க்கை பெருமனே தன்னை அறிதலுக்காக கவனம் செலுத்தப்படுதோ.
ஆத்மரதி ஆத்மா திருப்தஸ்ட மாணவம், ஹி சிம்பிளி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ ஆம் பியூர் கான்சியஸ்னஸ்.
அவர் பெருமனே நான் தூய்மையான உணர்வுடையவன் அப்படின்று தன்னை உணர்வதாலேயே திருப்தி அடைகிறார்.
My relation with Krishna is such and such. My relation with this world is temporary.
கிருஷ்ணருடனான எனது உறவு இப்படிப்பட்டது. இந்த உலகத்தோடு என்னுடைய உறவு தற்காலிகமானது.
My real relation with Krishna. This Krishna is permanent and I am permanent. I am his part and parcel. This simple thing.
என்னுடைய உண்மையான உறவுன்றது கிருஷ்ணரோட. கிருஷ்ணர் நித்தியமானவர், நானும் நித்தியமானவர், நான் அவருடைய அம்சம். இது ரொம்ப எளிமையான விஷயம்.
சோ ஒன் ஹூ ஹஸ் அண்டர்ஸ்டுட் தீஸ் திங்ஸ் நைஸ்லி அண்ட் ஹி சாட்டிஸ்ஃபைட் இன் ஹிம்செல்ஃப் ஜஸ்ட் லைக் சுக்தேவ் கோஸ்வாமி.
அதனால யார் ஒருத்தர் இந்த விஷயங்களை நல்லா புரிந்து கொள்றாரோ, அவருக்குள்ளேயே திருப்தி அடைகிறாரோ, சுகதேவ் கோஸ்வாமி மாதிரி.
He didn't care for anything. Who is naked dancing or naked bathing? No, he has no care. He is going on his street.
அவர் எதை பத்தியும் கவலைப்படல. அவர் யாரு நிர்வாணமா நடனம் வர்றாங்க, அல்லது யாரு நிர்வாணமா குளிக்கிறாங்க, அல்லது யாருக்காகவும் அவர் கவலைப்படல. அவர் அப்படியே வீதியில போயிட்டு இருந்தார்.
ஜஸ்ட் ஆத்மரிதேவாத் ஆத்மதிருப்த சமானவ ஆத்மன்னேவ சந்துஷ்ட. He is satisfied in himself and with Krishna.
அவர் அவருக்குள்ளேயும் கிருஷ்ணரோடவும் திருப்தி அடைகிறார்.
தஸ்ய கார்யம் அபிதி. He has nothing to do. He is free.
அவருக்கு செய்வதற்கு ஏதும் இல்லை. அவர் சுதந்திரமானவர்.
Now, if you are not in that stage, then you have to perform sacrifice as recommended in the Bhagavad Gita.
இப்போ நீ அந்த நிலையில இல்லை அப்படின்னா, பகவத்கீதையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்க யஜ்யங்களை புரியணும்.
யஜ்யார்த்த கர்மன்னத்ரு கயம் கர்மம். You have to work in such a way that your work will be purified gradually and will come to this stage of ஆத்மரத்.
நீங்க எப்படி செயல்படணும் அப்படின்னா, உங்களுடைய செயல்களானது படிப்படியா உங்களை தூய்மைப்படுத்தி நீங்க இந்த ஆத்மரத்து என்ற நிலைக்கு வர்ற வகையில இருக்கணும்.
பட் இஃப் யூ ஃப்ரம் தி வெரி பிகினிங் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் செல் அண்டர்ஸ்டாண்டிங் தென் யூ ஹவ் நதிங் டு டு.
ஆனால் நீங்க ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய தன்னை அறிதலில் திருப்தி அடைந்தவரா இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க செயல்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது.
ஜஸ்ட் லைக் ஆராதித ஜதி ஹரி ஸ்தபசா தத்கிம் நாராதித ஜதி ஹரி ஸ்தபசா தத்கிம் அந்தத் பஹி ஜதி ஹரி ஸ்தபசா தத்கிம் நாந்தத் பஹி ஜதி ஹரி ஸ்தபசா தத்கிம் ஸ்தபசா தத்கிம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் நான் சென்ஸ் பெனன்ஸ் அண்ட் மெடிடேஷன்? வாட் இஸ் தி யூஸ்?
தபசா தத்கிம், இந்த அபத்தமான தவங்கள் தியானங்கள், இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
தேர் இஸ் நோ மோர் யூஸ் ஃபார் ஹோம். ஆராதித ஜதி ஹரி. ஹரி மீன்ஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்காக? இப்போ ஆராதித்தோ எதி ஹரி, ஹரி அப்படின்னா முழுமுதற் கடவுள்.
His relationship is completely understood and one is engaged in him, then for him all these penances, meditation and jnana yoga, all is not.
Ipo avaroda uravile mulumaya purindukonde oruthar avarkulliye eedapattirukkar appadina, avarku inda davangal dhyanam jnana yoga ella abathamanadu.
Yeah, nonsense means he has no requisition for all these things. He has come to the highest state. Aradhita Jadi Hari.
அபத்தமானது அப்படின்னா அவருக்கு இதுல எந்த தேவையும் இல்லை. இது எல்லா விஷயங்கள்லயுமே அவர் மிக உயர்ந்த தளத்துக்கு வந்துட்டார். ஆராதித்தோ எதி ஹரி.
Aradhita Jadi Hari. And after performing all these penances and jnana, yoga, meditation, ultimately and there is no understanding of Krishna, then whole thing is spoiled.
மேலும் நாராதித்தோ எதி ஹரி, எல்லா தவங்கள் ஞான யோகா தியானம் இது எல்லாத்தையும் செய்ததுக்கு அப்புறம் இறுதியில கிருஷ்ணரே புரிந்து கொள்ளல அப்படின்னா எல்லாமே வீணா போயிடுது.
தபசா தத்கிம் மீன் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்ஸ் இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டுட் தி ரியல் திங்.
தபசா தத்கிம், இப்போ இந்த எல்லா அபத்தங்கள்ல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளல என்னும் போது,
if you have understood the real thing, then also these things are nonsense.
நீங்க உண்மையான விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தாலுமே இது எல்லாமே அபத்தம் தான்.
And if you have not understood the real thing, then these things are also not.
நீங்க உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்ளலைன்னாலும் இதெல்லாமே அபத்தம்
தான்.
அதனால ரெண்டு நிலைகள் இருக்கு.
But that is the ultimate.
ஆனா அதுதான் இறுதியானது.
But one has to come to that very point, understanding of Krishna Atmaruti. He is Paramatma.
ஆனா ஒருத்தர் அந்த கிருஷ்ணர் ஆத்மரதி அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வரணும். ஏன்னா அவர் தான் பரமாத்மா.
பரமாத்மா இஸ் தி சுப்ரீம் சோல் அண்ட் ஐ அம் ஆத்மா. ஐ அம் இண்டிவிஜுவல் சோல். ஐ அம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா.
அவர் பரமாத்மா, நான் ஆத்மா, நான் தனிப்பட்ட ஆத்மா, நான் கிருஷ்ணரோட அம்சம்.
தட் ரிலேஷன்ஷிப் இஸ் இட்டர்னல் அண்ட் தட் இஸ் கன்ஜீனியல் அண்ட் தட் இஸ் மை ரியல் ஹாப்பினஸ். We have forgotten that.
அந்த உறவு நித்தியமா இருக்கு, அது பொருத்தமானதா இருக்கு, அத என்னுடைய உண்மையான ஆனந்தம். ஆனா நாம அதை மறந்துட்டோம்.
We have by chance fallen into this material contamination and we have made our relationship with so many material things so that we have forgotten Krishna.
ஏதேச்சையா நாம இந்த பௌதிக களங்கத்துக்குள்ள விழுந்துட்டோம். இந்த பௌதிகமான விஷயங்களோட நம்ம உறவை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம். அதனால நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டு இருக்கோம்.
The whole process is to revive our consciousness to Krishna.
மொத்த வழிமுறையும் மறுபடியும் நம்முடைய அந்த கிருஷ்ண உணர்வை திரும்ப பெறணும்ன்றது தான்.
For that purpose, Krishna comes himself or Krishna keeps this Bhagavad Gita for you. Our Krishna sends his first confidential devotees to you to canvass you. Come to the point and be happy.
அந்த நோக்கத்துக்காக கிருஷ்ணரே இங்க வர்றார், அல்லது கிருஷ்ணர் இந்த பகவத் கீதையை உங்களுக்காக கொடுக்கிறார், அல்லது கிருஷ்ணர் அவருடைய நெருக்கமான பக்தர்களை அனுப்பி இந்த நிலைக்கு வாங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய வைக்கிறார். அதுதான் மொத்த வழிமுறையும்.
ஆத்மரதி, ஆத்மரதி செல்ஃப் சட்டிஸ்ஃபேக்ஷன்.
அதனால ஆத்மரதி அப்படின்னா சுயமாக திருப்தி அடைதல்.
You find at Vrindavan, oh, so many great devotees, just like this Goswamis about whom we pray daily. Now, about them it is stated,
பிருந்தாவனத்துல நிறைய மிகச்சிறந்த பக்தர்களை பார்க்கலாம். இந்த கோஸ்வாமிகளை போல அவர்களிடத்துல தினசரி நம்ம பிரார்த்திக்கிறோம். அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தக்வா தூ நம சேஷ மண்டல பதி ஸ்ரேணி சதா துச்சவத்.
Mandalapati. Mandalapati means leaders of great society. So they give up.
இந்த மக்கள் ரொம்ப கௌரவமானவர்கள். மண்டலபதி, மண்டலபதி அப்படின்னா சமுதாயத்தில் பெரிய தலைவர்கள். அவர்கள் அதை விட்டுட்டாங்க.
When they join Lord Chaitanya's movement, they give up everything. They resign from ministership.
அவர்கள் சைத்தன்யருடைய இந்த இயக்கத்தில் சேர்ந்த போது அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய அந்த மந்திரி பதவியை ராஜினாமா செய்தாங்க.
The Nawab Sahib was very much sorry. He was interned that you cannot resign from this post, then whole thing will be and whole my plan, whole my kingdom will be lost.
அந்த நவாப் சா ரொம்பவும் வருத்தப்பட்டார். அவர் அவர்களை போக அனுமதிக்கல, அவர்களை ராஜினாமா செய்ய அனுமதிக்கல. ஏன்னா அவருடைய திட்டம், அவருடைய ராஜாங்கம் எல்லாமே இல்லாம போயிடும்.
I cannot allow to resign, but they decided that no, no more.
நீங்க ராஜினாமா செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல இதுக்கு மேல முடியாது.
Then the Nawab Sahib told him, then I put him into under internment. So they are put into jail.
நவாப் சாஹ் அவருக்கு என்ன சொன்னாருன்னா, உங்களை நான் கைது பண்ணிடுவேன், உங்களை சிறையில போட்டுருவேன் சொல்லி சிறையில அடைச்சாங்க.
So anyway, they came out. So this fact is narrated. Tatvat urnam masesa mandalapati saneim sada tucham. Tucham is insignificant. Such high post and position, they left everything. They left everything.
எப்படியோ அவங்க திரும்ப வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மை இங்கே சொல்லப்பட்டது, தக்வா தேர்ணம் சேஷ மண்டல பத்தி ஸ்ரேனிம் சதா துச்சவத். துச்ச அப்படின்னா முக்கியத்துவம் இல்லாதது. அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி, அவ்வளோ உயர்ந்த நிலை, அவர்கள் எல்லாத்தையும்
விட்டுட்டாங்க. ஏன்? And for doing good to the poor conditioned souls, they came to Vrindavan and become just like meagerly poor beggars.
இந்த கட்டுண்ட ஜீவன்களுக்கு நன்மை செய்யறதுக்காக அவர்கள் விருந்தாவனத்துக்கு மிகவும் ஏழ்மையான ஒரு பிச்சைக்காரர்களை போல வந்தாங்க.
Their appearance became, the description is that living in a underneath a tree, one night underneath one tree, and next night another, and dried, rejected breads given by the neighbors. In this way, they were living.
அவர்களுடைய தோற்றத்தை இப்படிதான் விவரிச்சிருக்கு. அவர்கள் ஒரு மரத்தடியில ஒரு நாளைக்கு, அடுத்த நாள் இன்னொரு மரத்தடியில, அடுத்த நாள் இன்னொரு மரத்தடியில, இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற காய்ந்து போன தூக்கி எறியப்பட்ட அந்த ரொட்டிகளை சாப்பிடுறது, இந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்தாங்க.
பட் வாட் வாஸ் தேர் ஹாப்பினஸ்? தி ஹாப்பினஸ் வாஸ் கோபி பாவ ரசாமிருதாபிலஹரி கல்லோல மக்னோ சதா வந்தே ரூப சனாதனோ ரவிது. தேர் ஆல் இஸ் தட் சார்ட் இன் தாட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, ஹவ் கிருஷ்ணா இஸ் ஹேவிங் ஹிஸ் பெஸ்ட் டைம்ஸ் இஸ் ஆக்டிவிட்டிஸ் பை திங்கிங்.
ஆனால் அவங்களுடைய மகிழ்ச்சியான விஷயம் என்ன? அவர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றின சிந்தனையில், எப்படி கிருஷ்ணர் அவருடைய லீலைகளை புரிகிறார், அவருடைய செயல்கள் என்ன, அவர் எப்படி சிந்திக்கிறார், இதை பற்றின சிந்தனையில் இருந்தாங்க.
சோ தே குட் பி, தே குட் ஃபர்கெட் தேர் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்கிங் கிருஷ்ணா.
அவர்களால அவர்களுடைய இந்த பௌதிகமான சௌகரியங்களை எல்லாம் கிருஷ்ணரை பற்றி சிந்திக்கிறதால மறந்து இருக்க முடிஞ்சது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எஸ்து ஆத்மரதி ரேவஸ்யாத். அதனால அவர்கள் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாகங்களோ அல்லது இதோ அதோ எதுவுமே இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு கிருஷ்ணரை பற்றின சிந்தனையில ஆழ்ந்திருந்தாங்க. கிருஷ்ணரை பற்றின நினைவுல ஆழ்ந்திருந்தாங்க.
கிருஷ்ணர் says that anyone who is absorbed in such thought of his self-realization, then he hasn't got to perform this ritual, this and that and that.
அதனால இங்க கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் அந்த மாதிரியான தன்னை உணர்தலுக்கான அந்த நினைவுகளில் ஆழ்ந்திருக்காங்களோ, அவர் இந்த மாதிரியான சடங்குகள் இது அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
But that atmarati is this Lord Chaitanya introduction.
இப்போ அந்த ஆத்மரதி இது சைத்தன்யருடைய அறிமுகம்.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஜஸ்ட் லைக் வி கிவ் க்ளோரிஸ் தாக்கூர் ஹரிதாஸ் கி ஜெய். தாக்கூர் ஹரிதாஸ் ஹி வாஸ் எ மஹமெடன் டியூரிங் திஸ் மூமெண்ட்.
தாக்கூர் ஹரிதாஸ் கி ஜெயன்னு சொல்லி ஹரிதாஸ் தாக்கூரை நம்ம புகழ்றோம். அவர் இந்த இயக்கம் இருந்த சமயத்தில் ஒரு இஸ்லாமியராக இருந்தார்.
He was a Mohammedan old man. His photograph is also there.
அவர் ஒரு இஸ்லாமியர், வயதானவர், அவருடைய நிழற்படம் கூட இருக்கு.
So, his name was Ibrahim. And He liked to chant this Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare Ram, Hare Ram, Ram Ram.
அவருடைய பெயர் இப்ராஹிம். அவருக்கு இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ண பிடிச்சிருந்தது.
He took his only business of chanting. He was chanting daily three lakhs means 300,000 times. 300,000 times he was chanting. Hare Krishna, this Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. This is.
அவரோட ஒரே வேலையா இந்த ஜபம் செய்யறது மட்டுமா தான் இருந்தது. அவர் தினசரி 300,000 நாமங்களை உச்சரிச்சார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எப்படி
60 பை ஒன் ஸ்ட்ரெச் you can chant 60. Now, you can make your arrangement if you want to increase.
இந்த 16 ஒரே மூச்சில் நீங்கள் இந்த 16 உச்சரிக்கலாம். உங்களுக்கு இதை அதிகரிக்கணும்னு விரும்பினாலும் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம்.
So that Thakur Haridas, he used to chant and 300,000 times daily.
அதனால் அந்த ஹரிதாஸ் தாக்கூர் தினசரி 300,000 முறைகள் இந்த நாமத்தை உச்சரிப்பது உண்டு. தினசரி 300,000 முறைகள் ஆத்ம ரத்திரேவா, அவ்வளோதான். அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது.
People become envious. One Brahmin Jaminda in the village. Oh, he became very envious.
இப்போ மக்கள் பொறாமை உடையவர்களானாங்க. ஒரு பிராமண ஜமீன்தார் கிராமத்தில் அவன் வந்து ரொம்பவும் பொறாமை உள்ளவன் ஆயிட்டான்.
This man is Mahavidan. Yes, he is getting so much respect. Oh, I am a Brahmin. I am a Jamindar. And nobody cares for me.
Oh, இவன் ஒரு இஸ்லாமியன். இவனுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது. நான் ஒரு பிராமண, நான் ஜமீன்தார், யாருமே என்ன கண்டுக்கிறது இல்ல.
ஓ, திஸ் வே ஹி ஷுட் பீ கிவிங் சம் லெசன். சோ ஹி கால்ட் எ பியூட்டிஃபுல் ப்ராஸ்டிடியூட்.
ஓ, அவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் புகட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அழகான ஒரு விபச்சாரிய அழைச்சான்.
வெல், ஐ ஷல் கிவ் யூ சச் அண்ட் சச் சம் ஆஃப் ருபீஸ் இஃப் யூ கேன் ஐ மீன் டு சே மேக் எ ஃபால் டவுன் ஆஃப் திஸ் மேன்.
இந்த ஆளு நீ வீழ்ச்சி அடைய வச்சுட்டேன்னா உனக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்கறேன் அப்படின்னா.
This young man, he was young man. Thakur Haridas was at that time about 25 years old. Young man.
ஹரிதாஸ் தாக்கூர் அந்த சமயத்தில் இளைஞனா இருந்தார். 25 வயதானவர் இளைஞர்.
So that prostitute, there was agreement. Oh, it is an easy thing for me. Sir, you give me such and such money. I shall get him all that.
அதனால் அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அந்த விபச்சாரி நினைச்சா, ஓ, இது எனக்கு ரொம்ப சுலபம், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு முடிக்கிறேன், சரி அப்படின்னா.
One day, that prostitute, very nicely dressed, and at midnight, and when he was chanting, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare, and the prostitute sat down before him.
அதனால் ஒரு நாள் அந்த விபச்சாரி ரொம்ப நல்லா உடை உடுத்தி கொண்டு ஒரு நடு ராத்திரியில் அவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நாம உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தார். அவர் முன்னாடி வந்து அமர்ந்தால்
that you are such a nice young man, so I have come to embrace you. Oh, very good.
ஹரிதாஸ் தாக்கூர் கேட்டார், எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? அப்ப அவளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல இளமையானவரா இருக்கிறீங்க, உங்களை கட்டி அணைக்கணும்னா. ஓ, ரொம்ப நல்லது.
Very good. You sit down. Let me finish. let me finish my chanting Hare Krishna, because I have got a vow for chanting and so many, so it is now almost finished. As soon as finished, you shall enjoy. Very good. You sit down.
ரொம்ப நல்லது, நீங்கள் உட்காந்துருங்க. ஏன்னா நான் வந்து தினசரி இவ்வளவு ஜபம் பண்ணணுன்ற ஒரு விரதம் எடுத்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட அது முடிகிற நிலையில் இருக்குது, நான் அதை முடிச்சிடுறேன். அதனால் நீங்கள் அது வரைக்கும் அமர்ந்துருங்க.
ஸோ பை சாண்டிங் 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 இட் பிகம் மார்னிங்.
அவர் தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படியே காலையில் அடித்து
I am very sorry because I could not finish my chanting.
இப்ப வந்து விபச்சாரிக்கு பொறுமையா இருக்க முடியல. அவர் சொல்றார், மன்னிச்சிடுங்க, என்னால ஜபத்தை முடிக்க முடியல.
Therefore we could not enjoy life. All right, you come this evening, this night. We can enjoy.
அதனால தான் நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு ராத்திரி வாங்க. இன்னைக்கு ராத்திரி நாம அனுபவிப்போம்.
So next also night she came in the same way and the same business chanting and he said let me finish then I said this.
அடுத்த நாள் ராத்திரியும் அவள் வந்த அதே மாதிரி அதே வேளை ஜபம் பண்றத பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார், நான் என்னுடைய ஜபத்தை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நாம அனுபவிக்கலாம்.
In the 3 days, after 3 days, the prostitute become wonderful. And she fell down on his feet. Sir, this is my intention. I was instructed by this man. So, please excuse me and please save me from this nonsense.
அதன் பிறகு 3 நாள் கழிச்சு அந்த விபச்சாரி மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அவருடைய திருவடிகளில் விழுந்து, ஐயா, இதுதான் என்னுடைய எண்ணம், இவருடைய அறிவுறுத்தலினால தான் நான் வந்தேன், அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த அபத்தமான இந்த தொழிலில் இருந்து என்னை விடுவீங்க.
Bhaktivedanta replied, yes, I could understand your intention and who has sent you. I knew everything.
ஹரிதாஸ் தாக்கூர் பதில் சொன்னார், ஆமா, என்னால் உன்னுடைய நோக்கம் என்னன்றதை புரிந்து கொள்ள முடிஞ்சது. யார் உன்னை அனுப்புனாங்கன்றதும் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும்.
But because you have come to my shelter, I stayed here for 3 days just to convert you. Otherwise, I would have gone the very same night from this place.
ஆனா நீ என்னிடத்துல அடைக்கலம் தேடி வந்ததால நான் இங்க 3 நாள் இருந்து உன்னை மாற்றணும்னு இருந்தேன். அப்படி இல்லைன்னா அந்த முதல் நாள் ராத்திரியே இந்த இடத்தை விட்டு என்னால் போயிருக்க முடியும்.
You have come to your senses. Now, give up this nonsense business. Sit down here. And you also chant, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna. I am going from this place.
அதனால எப்படி இருந்தாலும் உனக்கு இப்போ புத்தி வந்துடுச்சு, இந்த அபத்தமான தொழில் எல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து நீயும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேன்னு இந்த நாம உச்சாரணத்தை செய். நான் இந்த இடத்த விட்டு
கிளம்புறேன்.
அதனால அந்த விபச்சாரி ஒரு மிகச்சிறந்த பக்தராய் அவளும் அந்த சிந்தாமணி போல ஆனார். இதுதான் ஆத்மரதி.
If this movement is spread, then people will be self-satisfied. He will be no more hankering for any artificial thing.
இப்போ இந்த இயக்கம் பரவினது அப்படின்னா மக்கள் ரொம்பவும் திருப்தி அடைவாங்க. அவர்கள் எந்த ஒரு செயற்கையான விஷயங்களுக்காகவும் ஏங்க மாட்டாங்க.
As soon as she goes on realizing the transcendental nature of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare, he will feel himself fully satisfied.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த மந்திரத்தோடு உன்னதமான இயற்கையை ஒருத்தர் உணர தொடங்கின உடனே அவர் அவருக்குள்ளேயே முழுமையாக திருப்தி அடைகிறத உணர்றார்.
Nothing can enchant him, nothing can drag him from this platform. And for him, there is nothing to do.
எதாலையும் அவரை மயக்க முடியாது, எதுவும் அவரை இந்த தளத்திலிருந்து எழுத்து விட முடியாது. அவர் செய்யறதுக்கு எதுவும் கிடையாது.
Krishna, that if somebody comes to this stage of life, he hasn't got to do anything of religious ritual, this or that, meditation or reading or nothing.
இந்த நிலையை பற்றி பகவான் கிருஷ்ணரால் விளக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, யார் ஒருத்தர் இந்த நிலையை அடைகிறாரோ அவர் எந்த ஒரு மத சடங்கோ அல்லது இது அது தியானம் படிக்கிறது எதையுமே செய்ய வேண்டியதில்லை.
நைவ தஸ்ய க்ருதேனா அர்த்தா நா அக்ருதேனா கஷ்டனா நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்தப்ரபாஸ்ரயா. If somebody comes to that stage of life, Atmanandi.
இப்ப யாராவது ஒருத்தர் வாழ்வின் அந்த நிலை ஆத்மானந்தி என்ற நிலைக்கு வர்றாங்கன்னா,
செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், then his activities has also no reaction.
சுயமா திருப்தி அடையக்கூடிய அந்த நிலைக்கு வந்தவர்களுடைய செயல்களுக்கும் விளைவுகள் கிடையாது.
Just like this Thakur Haridas. Thakur Haridas was a man in renounced order of life. Now, for him, there is injunction that those who are in a renounced order of life, they should not sit down in a secluded place with women.
உதாரணத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர் அவர் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தவர். பொதுவா துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய உபதேசம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் பெண்களோட தனிமையில் இருக்கக்கூடாது.
Why a renounced order of man? It is the Shastra injunction is that so far Vedic literatures are concerned, they are very much strict about association, free association of man and woman.
ஏன் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுக்கு மட்டும்? வேத சாஸ்திரங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆண்களும் பெண்களும் சுதந்திரமா பழகிறத பற்றி ரொம்பவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு.
They have compared woman as fire and man as the pot of butter.
பெண்ணை நெருப்போடவும் ஒரு ஆணை பாத்திரம் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய வெண்ணையோடவும் ஒப்பிடப்படுது.
So, and according to strict Vedic principle, except one's own wife, nobody sit down in a private place with woman. Even she happens to be a mother, even she happens to be a daughter, even she happens to be a sister.
அதனால வேத கொள்கையின்படி ஒருத்தர் தன்னுடைய சொந்த மனைவியா இருந்தால் ஒழிய அது தன்னுடைய தாயா இருந்தாலும் தன்னுடைய சகோதரியா இருந்தாலும் தன்னுடைய மகளா இருந்தாலும் அவர்களோட தனிமையில அமரக்கூடாதுன்னு உபதேசிக்கப்பட்டிருக்கு.
சோ மச் ரெஸ்ட்ரிக்ஷன்,
அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கு.
மாத்ரா சஸ்ரா துஹித்ராவா நாம் யுக்தாசனே வசித் ஐதர் சீஸ் யுவர் மாதர் ஐதர் சீஸ் யுவர் டாட்டர் ஐதர் சீஸ் யுவர் சிஸ்டர். டோன்ட் சிட் டவுன் இன் எ செக்யூரிட்டட் பிளேஸ். ஹலோ,
அவள் உன்னுடைய தாயா இருக்கலாம் அல்லது உன்னுடைய மகளா இருக்கலாம் அல்லது உன்னுடைய சகோதரியா இருக்கலாம். தனிமையான இடத்துல ஒரு பெண்ணோட தனியா அமர வேண்டாம். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு.
Now, Haridas Thakur, at dead of night, a woman came before him and she was sitting, she was chanting.
இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு பெண் வர நடுராத்திரியில அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கா, இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார்.
According to this restriction or injunction, she has committed wrong.
இப்போ இந்த கட்டுப்பாட்டின்படி அல்லது உபதேசத்தின்படி அவர் தப்பு பண்ணிட்டாரா?
No.
இல்லை.
She has not committed. Because he was trying for her benefit.
ஏன்னா அவளுடைய நன்மைக்காக இவர் முயற்சிக்கிறார்.
He was sitting there not with the purpose of sense gratification.
அவர் அங்கு அமர்ந்திருந்ததுக்கு காரணம் அவருடைய புலன் திருப்திக்காக அல்ல.
He was sitting with that old man with the purpose of converting him toward self-realization.
அவளை தன்னை அறிதல் பாதைக்கு மாற்றணும்ன்ற நோக்கத்துக்காக அவர் அமர்ந்திருந்தார்.
He had no other intention.
அவருக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல.
His only intention was, well, this poor creature has come to me.
அவருடைய ஒரே எண்ணம் என்னன்னா, இப்ப இந்த அப்பாவி உயிர்வாளி என் முன்னாடி வந்திருக்கு.
Never mind whatever her intention is, and if I am elevated, if I have anything relationship with my supreme lord.
அவளோட எண்ணம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப நான் உயர்ந்த நிலையில இருக்கேன், அல்லது எனக்கு முழுமுதற் கடவுளுடனான உறவு ஏதாவது இருக்கு அப்படின்னா,
I must do something good to this poor creature.
நான் இந்த அப்பாவி உயிர்வாளிக்கு ஏதாவது நல்லது செய்தாகணும்.
So that his life also may become successful.
அப்போ அவளுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமானது ஆகட்டும்.
That was it.
அதுதான் அவரோட எண்ணம்.
He had no other intention.
அவருக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை.
Therefore, naivatasya kritena anartha. Therefore, for him, there is no restriction.
அதனாலதான் அவருக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது.
And na kritena yaha kaschana, and neither he has got any obligation that he has to do this or that.
அல்லது அவருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ற எந்த கடமைகளும் கிடையாது.
Neither by doing he has got any reaction, or neither by not doing he has to pay something.
அவர் செய்யறதால எதுவும் விளைவு அவருக்கு வரும்ன்றதோ, செய்யாததுனால அவர் திருப்பி ஏதாவது செலுத்தணும்ன்றதோ கிடையாது.
Default something like நச்சாசு சர்வபூதேஷு கஷ்டி ஆர்த்தா வபாசயா, and he has no relation with anybody to take anything from them.
அவருக்கு யாருடனும் எதையும் அவர்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக உறவுகள் கிடையாது.
Now so far this self satisfaction stage is concerned, Sukhdev Goswami is the ideal person.
இப்போ இதுவரைக்கும் இந்த சுயமாக திருப்தி அடையக்கூடியவர் அப்படின்றது விஷயத்துல சுகதேவ கோஸ்வாமி மிகச்சிறந்தவர். அதுக்கு
he was living naked, and in the early in the morning he would stand up in any householder's door, because in India still I think here also the system is there, those who have got private cows, they milk the cow early in the morning.
அவர் நிர்வாணமாவே வாழ்ந்துட்டு இருந்தார். அதிகாலையில அவர் எழுந்திருப்பார், ஒரு கிரகஸ்தரோட வீட்டு முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா இந்தியாவில் இன்னமும் அந்த பழக்கம் இருக்கு, இங்கே கூட அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் பசு வச்சிருக்காங்களோ அவங்க அதிகாலையில் பசுல இருந்து பால் கறப்பாங்க. அதிகாலையில் நீங்கள் மாட்டில் இருந்து பால் கறந்தீங்கன்னா சரியான அளவுக்கு பால் கொடுக்காது.
That is the system. Before sunrise.
சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதுதான் வழிமுறை.
So Sukhdev Goswami and the whole day's business was that he would go to a householder.
அதனால சுகதேவ கோஸ்வாமியுடைய வேலை என்னன்னா, நாள் முழுக்க அவர் வந்து ஒரு கிரகஸ்த வீட்டுக்கு போவார்.
Because in India still the system is a householder keeps at least in the village at least 10 to 12 cows.
ஏன்னா இந்தியாவில் இன்னும் வழக்கம் என்னன்னா, ஒரு கிரகஸ்த அப்படின்னா கிராமங்களில் குறைஞ்சது 10-12 பசுமாடுகள் வச்சிருப்பாங்க.
But he hasn't got to pay anything for keeping this. The cows go to the pasturing ground and in the evening comes back.
ஏன்னா அந்த மாடுகளை வளர்க்கறதுக்கு அவர் எதுவும் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. அந்த பசுக்கள் மேய்ச்ச நிலங்களுக்கு போகும், நாள் முழுக்க மேய்ஞ்சிட்டு மாலை நேரத்தில் திரும்ப வரும்.
And some grass, dry grass which is by product of the grains that is offered to her, and instead in place she offers me.
அவர்கிட்ட தானியங்கள் விளையும் போது களையா வந்த அந்த காய்ந்த பொருட்களை அந்த பசுக்கு கொடுப்பார், அந்த பசு அதுக்கு பாலை கொடுக்கும்.
The milk in the village is still it is available. very easily without any expenses.
அதனால கிராமங்களில் இன்னமும் கூட பெரிய செலவு இல்லாம பால் சுலபமாவே கிடைக்கும்.
Sukhdev Goswami, because his whole life business was just to stand before a householder's door, because every householder is milking, and people know that this Swamiji or this sage has come to take some milk.
இப்போ சுகதேவ் கோஸ்வாமியோட நாள் முழுக்க அவரோட வேலை என்னன்னா, இந்த கிரகஸ்தர்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா அவர்கள் பசுக்கள்கிட்ட இருந்து பால் கறக்குறாங்க. மக்களுக்கும் தெரியும் இந்த சுவாமிஜி அல்லது இந்த சாது பால் குடிக்கிறதுக்காக வந்திருக்கார்
அப்படின்னு.
ஓ பாபா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை அவ்வளோ குடிச்சுக்கோங்க அப்படின்னோடனே அவர் ஒரு பவுண்டோ அல்லது அதை விட குறைச்சளவோ குடிச்சிட்டு அவ்வளோதான், அன்னைக்கு நாள் முழுக்க அவர் அப்படியே இருந்துருவார்.
சுக்தேவ் கோஸ்வாமி was doing like that. He wouldn't go anywhere, and he simply, all in the morning, he would stand before a householder's door and take little milk, and the whole day he would travel naked.
அதனால சுகதேவ் கோஸ்வாமி அப்படிதான் செய்துட்டு இருந்தார். அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். வெறுமனே அதிகாலையில் ஒரு கிரகஸ்தரோட வீட்டு முன்னாடி நிற்பார், கொஞ்சம் பால் வாங்கி குடிப்பார், நாள் முழுக்க அப்படியே நிர்வாணமா பயணம் பண்ணிட்டே இருப்பார்.
He has recommended that why your ancestors, those who are in the renounced order of life, those who have left the world simply for self-spiritual realization. So Sukhdev Goswami advises that if you have actually left home for spiritual realization, then you haven't got any problem for maintaining your life.
சுகதேவ் கோஸ்வாமி என்ன அறிவுறுத்துறாருன்னா, யார் ஒருத்தர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்காங்களோ, யார் வெறுமனே ஆன்மீக உணர்தலுக்காக தன்னை அறிதலுக்காக எல்லாத்தையும் திறந்திருக்காங்களோ, குடும்ப வாழ்க்கையை திறந்திருக்காங்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையை பராமரிக்கிறதுன்றதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்?
நோ ப்ராப்ளம். So he recommends Chirani Kingna Patishanti. Well, I am naked, of course you do not wish to run on as naked, you require some cloth. All right, find out some cloth in the street, there are so many cloth thrown in the street, so you can pick up one of them. So your cloth problem is there solved.
Avar parindurikkar Chirani Kim Patishanti. சரி, நான் நிர்வாணமாக இருக்கேன், உங்களால் இந்த மாதிரி நிர்வாணமாக அடைய முடியாது, உங்களுக்கு துணி தேவை இருக்கு அப்படின்னா, ஏன் நீங்கள் துணியை பற்றி கவலைப்படுறீங்க? தெருவில் எவ்வளவோ துணி தூக்கி எறியப்படுது, அந்த துணியை எடுத்து உடுத்திக்கோங்க.
So you can ask a tree, apple tree, to give you some apple to eat.
Angri pa abdina marangal. Marangal palangal kondirukku. Adanal neenga andha marathukitta kelunga, or apple maram irukku, enakku saapradhukku palam enna kelunga.
So your clothing and eating problem is solved. All right, then your shelter.
Adanal உங்களுடைய உடை பிரச்சனை, உணவு பிரச்சனை தீர்ந்து போச்சு. அடுத்தது இருப்பிடம்.
ருத்தா குஹாகிம். ஓ, யூ ஃபைண்ட் அவுட் சம் கேவ், தட் இஸ் நைஸ் பிளேஸ். சோ தி ஹவுஸ் ப்ராப்ளம் இஸ் சால்வ்.
நீங்க ஏதாவது ஒரு குகையை கண்டுபிடிங்க, அது ரொம்ப நல்ல இடம், அப்ப உங்களுடைய இருப்பிடம் பிரச்சனையே தீர்ந்து போச்சு.
தென் வாட்டர். ஓ, தேர் ஆர் many rivers, தேர் இஸ் நோ வாட்டர் ப்ராப்ளம்.
அடுத்து தண்ணி வேணுமே. தண்ணியா? நிறைய நதிகள் ஓடிட்டு இருக்கு, தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது.
அதனால
அவர் இப்படி எல்லாம் பரிந்துரைக்கிறார்.
Actually, in India, still there are persons who do not care for anything of the world.
உண்மையிலே இந்தியாவில் இன்னைக்கும் கூட ஒரு சில நபர்கள் இருக்காங்க, இந்த உலகத்தோட எதை பற்றியும் தேவைப்படாம கவலைப்படாம இருக்காங்க.
They are ஆத்மரசி, ஆத்மரசி, they are self-satisfied, doesn't care, doesn't care for anything.
அவர்கள் ஆத்மரதி, சுயமாக திருப்தி அடையக்கூடியவர்கள். அவர் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது.
So for such person, there is no need of doing any yoga or purifying their activities or so many things as recommended by the Lord.
அதனால அப்படிப்பட்ட நபர்களுக்கு யஜ்யங்கள் செய்யறது, செயல்களை தூய்மைப்படுத்துறது, சடங்குகளை புரியறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம் இல்லை. அதனால பகவான் சொல்றார், அவர்கள் செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
தஸ்மா அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்த ஜாச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி புருஷ. Now, what is this meaning of this Atmarati? The meaning of Atmarati is that one has to be situated in full spiritual consciousness and aloof from material engagement.
இப்போ இந்த ஆத்மரத்தின்றதுக்கு அர்த்தம் என்ன? ஆத்மரத்தி அப்படின்றது யார் ஒருத்தர் முழுக்க ஆன்மீக உணர்வுல நிலை பெற்று அதே சமயத்தில் பௌதிக ஈடுபாட்டில் இல்லாம இருக்காரோ அவர், அதுதான் மொத்த சாரம்.
சோ சேம் திங் கேன் பி பிராக்டிஸ் பை ஆஸ் ஆஃப்கோர்ஸ் வி மே ஃபைண்ட் டிஃபிகல்டி, வி மே திங்க் ஹவ் இட் இஸ் பாசிபிள் டு பிகம் லைக் சுக்தேவ் கோஸ்வாமி. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள்.
இப்போ அதையே நம்மளும் கூட பயிற்சி செய்ய முடியும். உறுதியாக நமக்கு அதில் சிரமம் இருக்கும். நம்ம நினைக்கலாம், எப்படி சுகதேவ கோஸ்வாமி மாதிரி நம்ம ஆகிறது, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அது சாத்தியம் இல்லை.
The real fact Krishna is explaining here that that don't be attached to your result objective.
உண்மையான உண்மை என்னன்றத கிருஷ்ணர் இங்கே விளக்க இருக்கார். அது என்னன்னா, உன்னுடைய செயல்களின் பலன் மீது பற்று வைத்துக் கொள்ளாதே.
Just become free. Now, for maintenance of your body, you have to do something. That's all right.
நீ அதிலிருந்து விடுபட்டுடு. இப்போ உன்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்காக நீ எதையாவது செய்தாகணும், அது சரி.
But you don't be attached to that work.
ஆனால் அந்த செயல் மீது பற்றோடு இருக்காத.
You are simply to, because you have got this body, you have to maintain it.
நமக்கு இந்த உடல் இருக்கிறதால நம்ம அதை பராமரித்தாக வேண்டியிருக்கு.
So that the body and soul can be maintained and you have to perform this spiritual realization.
இந்த உடலும் ஆத்மாவும் ஒன்றாக பராமரிக்கப்பட்டா நம்ம தன்னை உணர்தல்ல ஈடுபடலாம்.
Just to keep the body nicely, not neglecting the body.
பெருமனே இந்த உடலை நல்லா பராமரிக்கணும்ன்றதுக்காக, அதுக்காக இதை உதாசீனப்படுத்துறது அல்ல.
But become detached from the bodily attachment.
ஆனால் இந்த உடல் மீதான பற்றுதல் இருந்து பற்றற்று வரணும்.
You just try to juktahara. Juktahara, but to take food is not forbidden. But you have to take food only just to maintain your body. Not for and to say taste of your palate or tongue.
யுக்தாஹார அப்படின்னா உணவு உட்கொள்றது தடை செய்யப்படலை. ஆனா நீங்க இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக மட்டும் அதை உட்கொள்ளணும். அதை விட்டுட்டு உங்களுடைய நாக்கோட திருப்திக்காக, அந்த சுவைக்காக சாப்பிடுறது கூடாது.
That should be practiced.
அது பயிற்சி செய்யப்படணும்.
You should leave. You should eat to live. You should not live to eat. That should be your life's principle.
நீங்க வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிடுறதுக்காக வாழ்றது கூடாது. அதுதான் உங்களுடைய கொள்கையா இருக்கணும்.
தஸ்மாத் சக்த தஸ்மாத் அசக்த சததம் அசக்த. Don't be attached.
பற்றோடு இருக்காதீங்க.
காஜம் கர்ம சமாச்சம். Do your duty. As duty, as you are duty bound, but don't be attached to that.
கடமைப்பட்டவர்களா உங்களுடைய கடமையை செய்யுங்க, ஆனா அந்த செயல்கள் மீது பற்று வைத்துக் கொள்ளாதீங்க.
பிகாஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் நோ தட் யுவர் ரியல் வொர்க் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன்.
ஏன்னா எப்பொழுதுமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய உண்மையான செயல் அப்படின்னா தன்னை அறிதல்ல ஈடுபடுறது.
அசக்தா ஜாதன் கர்மா பரம் ஆப்னோதி புருஷ. And if you practice like that, then the same perfection of life will attain.
அப்படி நீங்க பயிற்சி செய்தீங்க அப்படின்னா அதே வாழ்க்கையினுடைய பக்குவத்தை நீங்க அடைய முடியும்.
Don't be attached to your work.
உங்களது செயல்கள் மீது பற்றோடு இருக்காதீங்க.
Don't be attached, unattached.
பற்றோடு இருக்காதீங்க, பற்றற்று இருங்க.
நிர்பந்தை கிருஷ்ண சம்பந்தி ஜுக்த வைராகம் வச்சு அனாசக்தஸ் விஷான் ஜகாரம் புஜன். The same advice is given in several places that man work, but do not work with attachment.
பல இடங்கள்ல அதே உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. செயல்படுங்க, ஆனா உங்களுடைய செயல்கள் மீது பற்று வைத்துக் கொள்ளாதீங்க.
Just to make the best use of a bad bar. That's
ஆமா, மோசமான ஒரு பொருளை எப்படி சிறப்பா பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும், அவ்வளவுதான்.
Go on working like that.
நீங்க அதே போல செயல்பட்டுட்டே இருங்க.
தஸ்மாத் அசக்த சததம் காஜம் கர்ம சமாச்சர அசக்த ஜாச்சரம் கர்ம பரம் ஆப்னோதி புருஷ. And if you continue your work unattached like that, then the result will be that you will also reach that perfectional stage of life as Siddha Goswami.
அந்த மாதிரி பற்றற்று நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்க செயல்களுடைய பலன் என்னவா இருக்கும்னா நீங்களும் சுகதேவ கோஸ்வாமி மாதிரியான பக்குவமான வாழ்க்கையை அடைய முடியும்.
கர்மநைவஹி சங்கசித்தீம் ஆஸ்திதோ ஜனகாதய லோக சங்கராமேவ அபி சங்கசம் கத்மசு. சோ யூ ஹேவ் காட் டு கிவ் அப் யுவர் வொர்க், யுவர் டியூட்டி.
உங்களுடைய வேலையை, உங்களுடைய கடமையை நீங்க விட்டொழிக்கணும்ன்றது அல்ல.
யோ கோ ஆன் டூயிங் யுவர் டியூட்டி, பட் மேக் யுவர் பாயிண்ட். But my life's main business is self-realization.
உங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க, ஆனா அதே சமயத்துல என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள் தன்னை அறிதல் அப்படின்ற கருத்தை நிலைநாட்டுங்க.
You give more importance to that point of life, not to the point of that I shall earn more and enjoy life. No.
வாழ்க்கையினுடைய அந்த பகுதிக்கு நீங்க அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் அதிகம் சம்பாதிச்சு நிறைய அனுபவிக்கணும் வாழ்க்கைய, அப்படி அல்ல, அது கூடாது, அது கைவிடப்படணும்.
That is called non-attachment. So if we go on working in non-attachment and culture or self-realization, then gradually we shall come to the perfectional point.
அதுக்கு பேரு பற்றற்று இருக்கிறது. இப்ப நம்ம அந்த மாதிரி பற்றற்ற நிலையில செயல்பட்டுட்டு தன்னை உணர்வதற்கான கலாச்சாரத்தில் ஈடுபட்டோம்னா அப்போ படிப்படியா அந்த பக்குவமான நிலைக்கு வர முடியும்.
Thank you.
மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா?